அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. செப்டம்பர் திங்கள் 14 நாள் திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இலங்கை போரின் இறுதிக்கட்டத்தில் நடந்ததாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் தொடர்பான ஐநா மன்ற மனித உரிமை கவுன்சிலின் விசாரணை அறிக்கை வரும் புதன்கிழமை என்று சமர்ப்பிக்கப்படும் என்று மனித உரிமை ஆணையர் தெரிவித்திருப்பது பற்றிய செய்தி.
On Wednesday, I will release the report of the comprehensive investigation.
இலங்கையின் முன்னாள் பாதுகாப்புச் செயலர் கோட்டாபய ராஜபக்ஷ மீது சட்டவிரோத நிதி திரட்டல் குற்றச்சாட்டின் பேரில் விசாரணை பற்றிய செய்தி. திப்பு சுல்தான் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் படத்தில் ரஜினிகாந்த் நடிக்கக்கூடாது என்று இந்து அமைப்புகள் சில கோரியிருப்பது பற்றி இந்து மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் ராம ரவிக்குமார் தெரிவிக்கும் கருத்துக்கள்.
வரலாற்று நாயகர்களை எல்லாம் படம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய படத்தை எடுத்தார்கள், யாரும் எதிர்க்கவில்லை. ஆனால் திப்பு சுல்தான் என்பவர் இந்த நாட்டில் இருந்து படையெடுத்த ஒரு படையெடுப்பாளர் மட்டுமல்ல, ஒரு முஸ்லிம் மதத்தை திணிக்க வந்த ஒரு அன்னியன் கொடுங்கோடன்
ஆகியவையும் நிகழ்ச்சியின் இறுதியாக விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியும் கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் லோகநாதன் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபாட் ஆளும் லிபரல் கட்சி தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். மிகவும் அரசியல் பரபரப்புகளுக்கு இடையே கட்சியின் தலைமை பதவிக்கு நடைபெற்ற போட்டியில் அவர் தோல்வியடைந்தார். டோனி அபாட்டின் கூட்டணி அரசில் அமைச்சராக இருந்த மல்கம் டர்ன்புல் கட்சி தலைமை பதவிக்கு நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றார்.
This has been a very important sobering.
நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களாக உள்ள லிபரல் கட்சியின் உறுப்பினர்களிடையே நடைபெற்ற வாக்குப்பதிவில் டர்ன்புல்லுக்கு 54 வாக்குகளும் டோனி அபாட்டிற்கு 44 வாக்குகளும் கிடைத்தன. ஆஸ்திரேலியா வாக்காளர்கள் மத்தியில் டோனி அபாட்டிற்கு ஆதரவு குறைந்து வந்தாலும் அவரது அரசியல் வாழ்வு மிகவும் வேகமாக முடிவிற்கு வந்துள்ளது. இன்று காலை அவர் கட்சியின் தலைமை பொறுப்பில் மாறுதல் ஏற்படக்கூடும் என்று வந்த ஊகங்களை புறந்தள்ளினார். எனினும் பின்னரும் அவர் பதவி இழக்கும் நிலை ஏற்பட்டது.
மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் குடியேறும் நோக்கில் இதுவரை இல்லாத அளவுக்கு குடியேறிகள் அங்கு சென்று கொண்டிருக்கும் சூழலில் பல ஐரோப்பிய நாடுகள் தமது எல்லைகளில் கூடுதலான கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தி வருகின்றன.
Dieses Signal sollten wir auf der einen Seite genauso aufgreifen und verstärken in Richtung
ஜெர்மனி தனது எல்லை பகுதியில் புதிய கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தியுள்ள நிலையில் குடியேறிகளை சமாளிக்க தமது எல்லை பகுதிக்கு கூடுதலாக 2000 இராணுவத்தினரை அனுப்புவதாக ஆஸ்திரியா கூறியுள்ளது. செக் குடியரசு இப்படியான கட்டுப்பாடுகளை விதித்துள்ள நிலையில் அண்டை நாடுகளான ஸ்லோவாக்கியா மற்றும் போலந்தும் தமது எல்லை பகுதியில் கூடுதலான பாதுகாப்பை முன்னெடுத்து வருகின்றன.
பிரசல்ஸில் அவசரமாக கூடியுள்ள ஐரோப்பிய நீதி அமைச்சர்களும் உள்துறை அமைச்சர்களும் குடியேறிகள் நெருக்கடி குறித்து பேசி வருகின்றனர். லட்சக்கணக்கான தஞ்சக் கோரிக்கையாளர்களை ஐரோப்பாவின் உறுப்பு நாடுகளிடையே கட்டாய கோட்டா முறையில் பகிர்ந்து கொள்ளும் யோசனை மீது வாக்கெடுப்பு நடக்கமுன்னதாக இந்த அமைச்சர்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியமும் மற்றும் ஐநா நிறுவனங்களும் தெளிவுபடுத்தவுள்ளன. மத்திய மற்றும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் சில இந்த யோசனைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளன.
எகிப்தில் இராணுவத்தினரால் தமது நாட்டின் பிரஜைகள் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து மெக்சிகோ கோபவேசமான கண்டனங்களை வெளியிட்டுள்ளது.
Quienes narraron por separado haber sufrido un ataque aéreo.
அந்த தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டனர். பாலைவன பகுதியில் தாங்கள் பயணித்துக் கொண்டிருந்த வாகனம் வான் தாக்குதலுக்கு உள்ளானதாக தப்பி பிழைத்தவர்கள் கூறுகின்றனர். நடைபெற்றுள்ள சம்பவத்தை மிகவும் கடுமையாக கண்டித்துள்ள மெக்சிகோ முழுமையான விசாரணை ஒன்று நடைபெற வேண்டும் என கோரியுள்ளது. தீவிரவாதிகள் செயல்படும் தடை செய்யப்பட்ட ஒரு பகுதியில் அவர்கள் பயணிக்கிறார்கள் எனும் தகவலை அதிகாரிகள் தமக்கு தெரிவுபடுத்த தவறிவிட்டனர் என இராணுவத்தினர் கூறுகிறார்கள். ஆனால் சுற்றுலாவை முன்னெடுத்து வரும் வழிகாட்டிகளின் சங்கமோ தாங்கள் இராணுவத்துக்கு தகவல் தெரிவித்ததாக கூறுகிறது. இந்த தாக்குதலில் மெக்சிகோ நாட்டைச் சேர்ந்த 8 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு தரப்பு கூறினாலும் இருவர் மட்டுமே உயிரிழந்துள்ளதாக மெக்சிகோ உறுதிப்படுத்துகிறது.
சிரியாவின் வடகிழக்கு பகுதியில் நடந்துள்ள 2 கார்குண்டு தாக்குதல்களில் குறைந்தது 20 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதல்களால் ஹசாக்கி நகரில் இடிந்து விழுந்துள்ள கட்டடங்களுக்குள் காயப்பட்ட அல்லது உயிரிழந்தவர்கள் யாரும் இன்னும் இருக்கிறார்களா என்று மீட்புக் குழுவினர் தேடி வருவதாக அந்த நாட்டின் அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது.
தாய்லாந்தின் தலைநகர் பாங்காக்கில் கடந்த மாதம் நடைபெற்ற தாக்குதலின் முக்கிய சந்தேக நபர் என்று கருதப்படுபவர் துருக்கியிலிருந்து வந்தவர் என தாய்லாந்து காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அவரை கைது செய்ய ஆணை ஒன்றையும் தாய் அதிகாரிகள் வெளியிட்டுள்ளனர். 20 உயிர்களை பலிகொண்ட அந்த தாக்குதலை இந்த சந்தேக நபரே தலைமையேற்று நடத்தினார் என தாய்லாந்து அதிகாரிகள் கூறுகின்றனர். அந்த நபர் வங்கதேசம், புதுடெல்லி, அபுதாபி வழியாக துருக்கி நகரமான இஸ்தான்புல்ஸை சென்றடைந்துள்ளார் எனவும் தாய் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் சில இலங்கை குறிப்புகள். இலங்கையின் இறுதிக்கட்ட போர்க்காலத்தில் நடந்துள்ளதாக கூறப்படுகின்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றச் செயல்கள் தொடர்பில் நடத்தப்பட்டிருக்கின்ற விசாரணை அறிக்கை ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நாளை மறுதினம் அதாவது புதன்கிழமை வெளியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்தியை தருகிறார் ஜெயபிரகாஷ்.
ஐநாவின் மனிதுரிமைகள் பேரவையின் 30வது அமர்வு அதன் ஆணையர் ஜெயித் ராதல் ஹுசைன் தலைமையில் ஜெனீவாவில் இன்று திங்கட்கிழமை துவங்கியிருக்கிறது. இலங்கையின் இறுதிக்கட்ட போர்க்காலத்தில் நடந்திருக்கின்ற குற்றங்கள் தொடர்பில் ஐநா குழுவினர் நடத்தியிருக்கின்ற விசாரணையின் அறிக்கை வரும் புதன்கிழமை அதிகாரபூர்வமாக வெளியிடப்படும் என்ற தகவலை இன்றைய முதல் நாளில் இலங்கை பற்றிய தனது உரையில் உயர் ஆணையர் ஜெயித் ஹுசைன் வெளியிட்டார்.
6 years ago we were confronted with serious violations and loss of civilian life.
இலங்கையின் நீண்ட உள்நாட்டுப் போரின் இறுதி மாதத்தில் நடந்த பொதுமக்களின் உயிரிழப்புகள் உட்பட மோசமான சம்பவங்களை 6 ஆண்டுகளுக்கு முன்னர் நாங்கள் எதிர்கொள்ள நேர்ந்தது. அவற்றின் பொறுப்புக் குரலுக்கான தேவை பற்றியும் அந்த நாட்டில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் பற்றியும் எமது கவுன்சில் ஆழமாக செயல்பட்டு வருகிறது. 2014 மார்ச் மாதத்தில் எமது கவுன்சிலுக்கு கிடைத்த ஆணையின்படி நடத்தப்பட்டுள்ள விரிவான விசாரணையின் அறிக்கை எனது பரிந்துரைகளுடன் வரும் புதன்கிழமை வெளியிடப்படும்
என்ற மனிதுரிமைகள் பேரவையின் ஆணையர் அந்த அறிக்கையின் உள்ளடக்கம் பற்றிய தனது கருத்தையும் வெளிப்படுத்தினார்.
Its findings are of the most serious nature. I welcome the vision shown by President
Sirisena. அந்த அறிக்கை கண்டறிந்துள்ள விடயங்கள் மிகவும் பாரதூரமானவையாக இருக்கின்றன. ஜனாதிபதி சிறிசேன கடந்த ஜனவரியில் தெரிவானது முதல் வெளிப்படுத்தி வருகின்ற நோக்கங்களையும் அவரது புதிய அரசாங்கத்தின் வாக்குறுதிகளையும் நான் வரவேற்கிறேன். ஆனால் கடந்த கால தோல்விகளுக்கு அப்பால் பலனுள்ள பொறுப்புக்கூறல் நடைமுறையொன்றையும் மீண்டும் அப்படியான குற்றச்செயல்கள் நடக்காதிருப்பதையும் உறுதிப்படுத்துவதற்கு இலங்கையர்களின் நன்மை கருதியும் எம்மீதான நம்பகத்தன்மை கருதியும் இந்த கவுன்சிலுக்கு கடமையிருக்கின்றது
என்றும் கூறினார் ஐநா மனிதுரிமைகள் பேரவையின் ஆணையர். இந்த கூட்டத்தொடரில் பங்கெடுத்திருக்கின்ற இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் மங்கள சமரவீர கடந்த அமர்வில் இந்த விசாரணை அறிக்கையை வெளியிடாமல் இம்முறை வரை ஒத்திவைத்து புதிய அரசாங்கத்துக்கு அவகாசம் கொடுத்திருப்பதற்காக நன்றி கூறினார். இலங்கையில் எதிரும்புதிருமாக இருந்த 2 பெரிய கட்சிகளும் சேர்ந்து அமைத்திருக்கின்ற தேசிய அரசாங்கத்தின் மூலம் அரசியல் மற்றும் கொள்கை ஸ்திரத்தன்மைக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதவி வழங்கியிருக்கின்றமையும் நாட்டின் தலைமை நீதியரசராக கே ஸ்ரீபவன் நியமிக்கப்பட்டமையும் இனிமேலும் நாட்டில் இனமத பேதங்களுக்கு இடமில்லை என்பதற்கான வெளிப்பாடு என்றும் மங்கள சமரவீரங்கு கூறினார். இலங்கை அரசியலமைப்பின் கட்டமைப்புக்குள் சுயாதீனமான நம்பகத்தன்மை மிக்க விசாரணை பொறிமுறைகளை அரசாங்கம் உருவாக்கும் என்று கூறியிருக்கின்ற வெளியுறவு அமைச்சர் உண்மையை கண்டறியவும் நீதியை நிலைநாட்டவும் இழப்பீடு வழங்கவும் மீண்டும் குற்றச்செயல்கள் நடக்காமல் உத்தரவாதம் அளிக்கவும் என்று பல்வேறு பொறிமுறைகள் உருவாக்கப்படும் என்று உறுதியளித்தார்.
For truth seeking, the establishment by statute of 2 mechanisms, one, a commission for truth, justice, reconciliation and non-recurrence.
தென்னாப்பிரிக்கா மற்றும் ஏனைய நாடுகளின் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு ஒரு பொறிமுறையும் காணாமல் போனவர்கள் பற்றிய இன்னொரு அலுவலகமும் சட்டங்கள் மூலம் உருவாக்கப்படும் என்றும் நீதி வழங்கும் பொறிமுறைக்காக சிறப்பு கவுன்சில்கள் அமைக்கப்பட்டு குற்றவியல் வழக்கு நடைமுறையின் கீழ் விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் இந்த விசாரணை ஆணையங்கள் எல்லாம் முன்வைக்கின்ற பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு இன்னொரு அலுவலகம் அமைக்கப்படும் என்றும் மங்கள சமரவீர ஜெனீவாவில் தெரிவித்தார்.
The best guarantee for non-recurrence is of course a political settlement that addresses the grievances of the Tamil people.
ஏற்கனவே இலங்கையில் நடந்திருப்பதைப் போல மீண்டும் பாரதூரமான மனிதுரிமை மீறல்கள் நடக்காமல் இருப்பதற்கு தமிழ் மக்களின் துயரங்களுக்கு தீர்வு தரக்கூடிய அரசியல் தீர்வுதான் சிறந்த வழியாக இருக்க முடியும். புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதன் மூலம் அதனை எட்ட முடியும். அதற்காக நாடாளுமன்றத்தின் வழியாக அரசியலமைப்பு உருவாக்க அசம்பிளி ஒன்று உருவாக்கப்படும் என்றும் மங்கள சமரவீர ஜெனீவாவில் தெரிவித்தார். ஐநாவின் விசாரணை குழுவுக்கு முந்தைய மஹிந்த ராஜபக்சே அரசாங்கம் இலங்கை வர அனுமதி அளித்திருக்கவில்லை. அதனால் நாட்டுக்கு வழியிலிருந்தே நடத்தப்பட்டிருக்கின்ற விசாரணை அறிக்கையே இப்போது வழியாக இருக்கிறது. வரும் 2ஆம் தேதி வரை 3 வாரங்களுக்கு ஜெனிவா மனிதுரிமைகள் பேரவையின் 30வது அமர்வு நடக்க இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
செய்தியை வழங்கியவர் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. இந்த கூட்டத்தொடரில் வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு தொடர்பாக அந்த கூட்டத்தொடரில் கலந்து கொண்டிருக்கும் நாடு கடந்த தமிழீழ அரசு என்ற அமைப்பின் பிரதிநிதி சுதன் ராஜ் அவர்களிடம் தொடர்பு கொண்டு கருத்து கேட்டேன்.
ஐநா ஆணையாளர் உபயோகங்கள் எதிர்வரும் புதன்கிழமை தொடர்பான தன்னுடைய அந்த விசாரணை அறிக்கையும் தன்னுடைய பரிந்துரைகளும் உள்ளடக்கியதான தன்னுடைய அறிக்கை புதன்கிழமை வெளியிடப்பட்டு சொல்லியிருக்கின்றார். தமிழர் சிறப்பை பொறுத்த மட்டில் தமிழர் தாயகத்தில் இருக்கின்ற தமிழ் மக்களும் சரி, அல்ல புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ் மக்களும் சரி, இலங்கை தீவின் இறுதிக்கால போரின் காலகட்டத்தில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள், இன அழிப்பு, மனித உரிமை முறைகள் தொடர்பில் ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று வேண்டும் என்று கூறி நிற்கின்றார்கள். அந்த நிலைப்பாட்டில் தமிழ் மக்கள் மாற்றம் இல்லை. அது அந்த நிலைப்பாடு என்பது இப்பொழுதும் உயிர்ப்போடு தான் இருக்கின்றது. எதிர்வரும் புதன்கிழமை வெளிவருகின்ற அந்த அறிக்கையில் சொல்லப்படுகின்ற பரிந்துரைகள் நிச்சயமாக சர்வதேச பொறிமுறை சர்வதேச நீதிக்கான பொறுமுறை ஊடாக ஸ்ரீலங்காவை ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லுகின்ற வகையிலே அந்த பரிந்துரை அமையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அத்தோடு ஸ்ரீலங்காவுடைய வெளிவிவகார அமைச்சர் கூறியிருக்கின்ற கருத்து என்பது எப்பொழுதுமே முக்கியமாக மஹிந்த ராஜபக்ச அரசினால் கொல்லப்பட்ட அந்த இராணுவ வெற்றியினை ஒரு அரசியல் வெற்றியாக்க முனைகின்ற வகையில் தான் அவர்களுடைய செயற்பாடுகளும் அந்த அறிக்கையும் அமைந்திருக்கின்றன. முக்கியமாக ஒரு தேசிய அரசாங்கத்தினூடாக சர்வதேச அரங்கில் ஸ்ரீலங்கா தனிமைப்படுத்தப்படுவதிலிருந்தும் அதனுடைய பேருக்கு ஏற்பட்ட களங்கத்தை துடைத்தறிவதும் வகையிலும்தான் இந்த அறிக்கை அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். இருப்பினும் எதிர்வரும் புதன்கிழமை வருகின்ற அந்த அறிக்கை தொடர்பிலே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர் அமைப்புகள் யாவுமே இது தொடர்பான அந்த அறிக்கை தொடர்பான ஒரு ஆய்வினை செய்து தமிழர் தரப்பினுடைய நிலைப்பாடு குறித்தும் அதாவது புலம்பெயர் தமிழ் மக்களினுடைய நிலைப்பாடு குறித்தும் நாங்கள் சபைக்கு முன்வைக்க இருக்கின்றோம்.
மங்கள சமரவீர் அவர்கள் இன்று தெரிவித்த கருத்துக்களின் போது முதன் முதலாக இழப்பீடு தருவதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் எடுப்பதற்கு இலங்கை அரசு தயாராக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். அதில் எல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா?
இழப்பீடு என்பது இழக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு அதற்கு இழப்பீடு கொடுப்பது என்பது பரிகாரம் அல்ல. இழக்கப்பட்ட அநீதிக்கு பரிகார நீதி என்பதுதான் இப்பொழுது தமிழ் மக்கள் வேண்டி நிற்கின்றார்களே ஒழிய இழப்பீடு என்ற அந்த சொல்லாடல் ஊடாக அந்த இழந்த உயிர்களுக்கான நீதியை பெற்றுக் கொள்ள முடியாது. ஆகையால் தமிழ் மக்கள் வேண்டுவது ரிமீடியல் ஜஸ்டிஸ், அதாவது அதற்கான பரிகார நீதியை வேண்டி நிற்கின்றார்கள். அந்த பரிகார நீதி என்பது ஒரு சர்வதேச பொறுமை ஊடாக கிடைக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது.
நாடு கடந்த தமிழீழ அரசு என்ற அமைப்பின் பிரதிநிதி சுதன் ராஜ். இலங்கையின் முன்னாள் பாதுகாப்புச் செயலர் கோட்டாபய ராஜபக்ஷ மீது சுமத்தப்பட்ட சட்டவிரோத நிதி திரட்டல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணை ஒன்றுக்கு அவர் இன்று அழைக்கப்பட்டு அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் கொழும்பிலிருந்து செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ இன்று போலீசாரினால் விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளார். இன்று காலை நிதி மோசடிகள் தொடர்பாக ஆராயும் விசேட போலீஸ் பிரிவுக்கு அழைக்கப்பட்ட கோட்டாபய ராஜபக்ஷவிடமிருந்து போலீசார் சுமார் 5 மணித்தியாலம் வரை வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்து கொண்டுள்ளனர். ராஜபக்ஷ குடும்பத்தின் சொந்த ஊரான மெதமூலன பகுதியில் சுமார் 90 மில்லியன் ரூபாவுக்கும் மேற்பட்ட அரச நிதியை பயன்படுத்தி டிஏ ராஜபக்ஷ அருங்காட்சியகையொன்றை அமைத்தமை தொடர்பாக விசாரணையொன்று மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இது சம்பந்தமாக வாக்குமூலம் ஒன்றை கொள்வதற்காகவே முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ அழைக்கப்பட்டுள்ளார். இதேவேளை வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷவும் இன்று நிதி மோசடிகள் தொடர்பாக ஆராயும் விசேட போலீஸ் குழுவின் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். சட்ட விரோதமான முறையில் நிதி சேகரித்தமை தொடர்பாக விசாரணையொன்றை மேற்கொள்வதற்காகவே நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அழைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணைகளின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ. தனக்கு சொந்தமான சில முதலீடுகள் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். ராஜபக்ஷ குடும்பத்துக்கு எதிராக சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கு போலீசார் பாரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த நாமல் ராஜபக்ஷ, தற்போது நாட்டில் தலை தூக்கியுள்ள சிறுவர் கொலைகள் உட்பட குற்றச் செயல்களை தடுப்பதற்கு போலீசார் இவ்வாறு முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார்.
கொழும்பிலிருந்து செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 603 அசோக் நகர் சென்னை 600 0833 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் ஃபேஸ்புக், ட்விட்டர், கூகுள் பிளஸ், இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
தொடரும் செய்தியரங்கில் மேலும் ஒரு இலங்கை செய்தி. இலங்கையின் தேசிய அரசாங்கத்தின் கீழ் புதிதாக மலைநாட்டு புதிய கிராம உட்கட்டமைப்பு மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சு என்ற அமைச்சு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதில் மலையக மக்களுக்கு 10 ஆண்டுகளில் 3 லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் என்று அந்த அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் நுவரேலிய மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் திலகராஜா கூறியிருக்கிறார். அமைச்சின் பெயரில் முதல் முறையாக மலைநாடு என்ற வார்த்தை இடம்பெற்றுள்ளது குறித்தும் வீட்டு வசதி திட்டங்கள் பற்றியும் அவரிடம் கேட்டார் சீவகன்.
மலையக மக்கள் என்று அழைத்துக் கொண்டாலும் பதிவு ரீதியாக இலங்கையில் இந்திய தமிழர்கள் என்றுதான் இவர்கள் பதிவு செய்யப்படுகிறார்கள். சட்ட அடிப்படையில் இந்தியானு தேமல என்கின்ற சிங்கள சொல்லினூடாக பதிவு செய்யப்படுகிறார்கள். பண்பாட்டு அடிப்படையில் நாங்கள் மலையக மக்கள் என அழைக்கப்படுகிறோம். எனவே முதன்முறையாக அமைச்சு மட்டத்திலே இந்த மலைநாடு என்கின்ற சொல்லோடன் கூடியதாக இந்த அமைச்சு நிறுவப்பட்டிருக்கிறது தான் சிறப்பான அம்சம். அதைவிட சிறப்பான அம்சம் இன்று சி வி வேலுப்பிள்ளை அவர்களின் 101வது ஜனனதின நிறைவு நாள். அந்த மலைநாடு என்ற சொல்லி முதன் முதலாக தனது எழுத்துக்களின் ஊடாக வெளிப்படுத்தியவர் கவிஞர் சி வேலுப்பிள்ளை அவர்கள். பிள்ளாட்சி சங்கத்தின் முன்னாள் ஆலோசகரும் கூட, அதே போன்று 1947 நாடாளுமன்ற உறுப்பினரும் கூட. அந்த வகையில் இன்றைய நாளும் இந்த அமைச்சின் பெயரும் முக்கியத்துவமானது நினைக்கிறேன்.
சரி, நீங்கள் வந்து தோட்டம் மற்றது கூலிகள் என்ற அந்த நிலையில் இருந்து மலைநாட்டு கிராமம் அப்படி என்ற சொல்லுக்கு இந்த நீங்கள் ஓரளவுக்கு மாற்றி கொண்டு வந்திருக்கிறீர்கள். இந்த மாற்றம் மாத்திரம் உங்களுடைய அபிவிருத்தியை முன்னெடுப்பதற்கு போதுமானதாக இருக்கும் நீங்க நம்புறீர்களா?
இல்லை, இது வெறுமனே பெயர் மாற்றம் மாத்திரம் அல்ல. நாங்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணியாக இந்த கடந்த இந்த பொதுத் தேர்தலிலே போட்டியிட்டு இருந்தோம். தமிழ் முற்போக்கு கூட்டணி மலையகம் உள்ளிட்ட வடகிழக்கு வெளியே வாழுகின்ற தமிழ் மக்களின் தேவைகள் குறித்தும் தேர்தல் விஞ்ஞாபனம் ஒன்றை முன்வைத்திருந்தோம். அந்த விஞ்ஞாபனத்தில் மிக முக்கியமான அம்சமாக இந்த அபிவிருத்தி சார்ந்த நிகழ்ச்சி நிரலில் வீடமைப்பு மற்றும் புதிய கிராமங்களாக மாற்றுதல், தோட்டம் என்கின்ற பெயர் இல்லாமாக்குதல், அரசு நிர்வாகத்திற்குள் மலையக மக்களை கொண்டு வருதல் போன்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் உள்ளடக்கியிருந்தோம். அந்த விஞ்ஞாபனத்தை அடிப்படையாக கொண்டு அந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்கும் வகையில் தான் எமது அமைச்சு பெயரையும் மாற்றியிருக்கிறோம். அதன் கீழான வேலை திட்டங்களையும் அதே போன்றே நாங்கள் முன்னெடுக்கவுள்ளோம்.
சரி, மலைய மக்களை பொறுத்தவரை அவர்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவர்களால் முன்வைக்கப்படுகின்ற மிகவும் முக்கியமான பிரச்சனைகள் ஒன்று, நீங்களே கூறியது போன்று வீடமைப்பு. எவ்வளவு வீடுகளை கட்ட இருக்கின்றீர்கள், எவ்வளவு காலத்தில் கட்ட இருக்கின்றீர்கள், அதற்கான திட்டம் என்ன?
10 ஆண்டு திட்டம் என்கின்ற ஒரு திட்டத்தை நாங்கள் இப்போது தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த திட்டம் கூட 2005 தயாரித்து 2015 கைவிடப்பட்டது. நாங்கள் மீண்டும் 2015 அதனை பொறுப்படுத்தி அந்த திட்டத்தை மீளவும் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே 10 ஆண்டு கால திட்டத்திற்குள் வீடமைப்பு உள்ளிட்ட பல்வேறு அபிவிருத்தி சார்ந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு எமது அமைச்சு முறையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதற்கு ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் ஆலோசனையும் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது.
இல்லை, நான் கேட்கின்றேன் வந்து அங்கு இருக்கக்கூடிய மலையகள் மக்கள் அனைவருக்குமான வீடமைப்பை இதன் மூலம் நீங்க பூர்த்தி செய்வது, இந்த 10 ஆண்டில் பூர்த்தி செய்வது உங்களுடைய திட்டமா?
நிச்சயமாக அதுதான். அந்த கால எல்லைக்குள் மலையக மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் தீர்வு காணப்படவில்லை என்பதுதான் இதற்கு முன்பதான அரசியல் தலைவர்களிடம் அமைச்சர்கள் மீதும் நாங்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டாக கொண்டிருக்கிறோம். அவர்கள் இதுவரை எதுவும் செய்யவில்லை என நாங்கள் சொல்லவில்லை. இதற்கு முன் செய்யப்பட்ட வேலை திட்டங்களுக்கு ஒரு கால எல்லை நிர்ணயிக்கப்படவில்லை.
எவ்வளவு வீடுகள் அதற்கு தேவைப்படும்?
ஏறக்குறைய 3 லட்சம் வீடுகள் தேவையானதாக இருக்கிறது. அதை நாங்கள் நிர்ணயித்து இப்போதைக்கு சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் குடும்பங்கள் பெருகிக் கொண்டே போகும். இப்போதைக்கு உள்ளவர்கள் தங்கள் சுயமாகவே தங்களது வீடுகளை அமைக்கின்ற ஒரு நிலைமையும் காணப்படுகிறது. சிலர் காணிகளை மட்டும் கோருகிறார்கள், நாங்கள் வீடுகளை கட்டிக் கொள்கிறோம் என்று. சிலர் வீடு உட்பட காணி உரிமைகள் எல்லாவற்றையும் எதிர்பார்த்தவர்களாக அல்லது வழங்கப்பட வேண்டிய நிலைமையில் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். எனவே இது காலத்திற்கேற்ப மாற்றப்படக்கூடியது. 10 ஆண்டு நிகழ்ச்சி திட்ட தயாரிப்பின் போது ஆய்வுகளின் ஊடாக இதற்கு சரியான புள்ளி விவரங்களை பெற்றுக் கொள்ள முடியும் என நினைக்கிறேன்.
அதாவது 3 லட்சம் வீடுகள் குறைந்தபட்சம் இந்த 10 ஆண்டுகளுக்குள் கட்டி முடிக்கப்படும். அப்படியா?
10 ஆண்டுகளுக்கு கட்டி முடிப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்வதற்கு எத்தனைக்கின்றோம்.
மலையக நாடாளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் திலகராஜா. இனி தமிழக குறிப்புகள். தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் கிரனைட் சுரங்கங்கள் சட்டவிரோதமாக பல நடைமுறைகளில் செயல்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் அது குறித்து ஆராய உயர்நீதிமன்றம் தனது சட்ட ஆணையராக IAS அதிகாரி சகாயம் அவர்களை நியமித்தது. இதனிடையே இந்த குவாரிகளில் சிலவற்றில் சில காலத்துக்கு முன்னர் மனிதர்கள் பலியிடப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகளை அடுத்து போலீசார் வார இறுதியில் விசாரணைகளை மேற்கொண்டதாக தகவல்கள் வந்தன. இதுகுறித்து மதுரை புறநகர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஜேந்திர பிடாரி அவர்களிடம் தொடர்பு கொண்டு தகவல் கேட்டேன்.
கீழவலூர் காவல் நிலையமே ஒரு புகார் வந்திருக்கு. புகாரில் ஒரு 16-18 வருஷம் முதல் ஒரு சந்தேகமான ஒரு நிலைமையில அந்த அன்நேச்சுரல் டெத் அண்டர் சஸ்பிஷியஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ் 2 பேர் இறந்ததாக தகவல் இருக்கு புகார்ல. அது அதுல யார் இருந்திருக்காங்க எப்படி இருந்தாங்க அது சம்பந்தமா தெளிவா இல்லை. அவர் புகார்தாரர் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்கோம், பண்ணிட்டு தீவிரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. விசாரணையில புகார்தாரர் காமிச்சிருக்க இடத்துல எக்ஸுமேஷன் பண்ணி எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் எக்ஸுமேஷன் பண்ணிருக்காங்க. அது சம்பந்தமான ஸ்கெலிட்டல் ரிமைன்ஸ் கிடைச்சிருக்கு.
அதாவது மனித ஸ்கெலிட்டல் ரிமைன்ஸ்னா மனித எலும்பு கூடுகளா இல்ல
எலும்பு
கூடு? ஓகே.
அண்ட் அந்த ஸ்கெலிட்டல் ரிமைன்ஸ் வந்து ஃபொரன்சிக் அனாலிசிஸ்க்காக மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் அது சம்பந்தம் ஃபொரன்சிக் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு இருக்காங்க.
எத்தனை எலும்பு கூடுகள் சார் கிடைச்சிருக்கு?
இது வந்து நாலு ஸ்கெலிட்டல் ரிமைன்ஸ் அந்த ஸ்பாட்ல கிடைச்சிருக்கு. அது வந்து பரியல் கிரவுண்ட் சுடுகாடுன்னு சொல்லுவாங்க, அந்த ஊர்ல ஒரு சுடுகாடு இருக்கு, அந்த சுடுகாடுல இதான் கிடைச்சிருக்கு.
அது எல்லாமே யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா?
இல்ல, இதுவரைக்கும் நம்ம ஃபொரன்சிக் ரிப்போர்ட் வரல. இது சம்பந்தமா யார் இருக்கலாம் என்ன நம்ம தீவிரமா விசாரணை பண்ணிட்டு இருக்கோம்.
இது தொடர்பா ஏதாவது கைது அல்லது தடுத்து வச்சு விசாரணைக்காக தடுத்து அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா?
விசாரணை இப்போ வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் வர்றதுக்காக காத்திருக்கிறோம். அது மேல இது யார் இருக்கலாம் என்ன நம்ம தெளிவா இது எஸ்டாப்ளிஷ் பண்ணிதாகணும். அது பண்ண அப்புறம் சைமல்டேனியஸா இன்வெஸ்டிகேஷன் தீவிரமா நடந்துட்டு இருக்கு.
மதுரை புறநகர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஜேந்திர பிடாரி. பிரிட்டிஷாரை எதிர்த்து போரிட்டு மாண்ட மைசூர் மன்னன் திப்பு சுல்தானின் வாழ்க்கை வரலாற்றை படமாக எடுக்கும் முயற்சி ஒன்று திட்டமிடப்படும் நிலையிலேயே அரசியல் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. தமிழக முன்னணி நட்சத்திரமான ரஜினிகாந்தை வைத்து இந்த படம் தயாரிக்கப்படும் என்ற அறிவிப்பை அடுத்து திப்பு சுல்தான் இந்து மக்களின் விரோதி என்று கூறும் பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட சில இந்து அமைப்புகள் இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் நடிக்கக்கூடாது என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கையை எழுப்பிய அமைப்புகளில் ஒன்றான இந்து மக்கள் கட்சி என்ற அமைப்பின் பொதுச் செயலாளர் ராம ரவிக்குமார் அவர்களிடம் அவர்களின் எதிர்ப்புக்கு காரணம் என்னவென்று கேட்டேன்.
திப்பு சுல்தான் என்பவருடைய வாழ்க்கை வரலாற்றை படம் எடுப்பதற்கு கர்நாடக தயாரிப்பாளர் செய்ததற்கு நாங்கள் வன்மையான கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறோம். காரணம், வரலாற்று நாயகர்களை எல்லாம் படம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் வீரபாண்டிய கட்டப்பொம்மனுடைய படத்தை எடுத்தார்கள், யாரும் எதிர்க்கவில்லை. ஆனால் திப்பு சுல்தான் என்பவர் இந்த நாட்டில் இருந்து படையெடுத்த ஒரு படையெடுப்பாளன் மட்டுமல்ல, ஒரு முஸ்லிம் மதத்தை திணிக்க வந்த ஒரு அன்னிகன் கொடுங்கோடன், இந்து கோவில்களை அழித்து இந்து பெண்களை கற்பழித்து பசுக்களை கொலை செய்த ஒரு கொடுங்கோலன்.
அவர் வந்து திப்பு சுல்தான் இந்துக்களுக்கு எதிராக இருந்தார் என்பது ஒரு புறம் சிலர் சொல்கின்ற ஒரு வாதம். ஆனால் அதே சமயத்தில் அவர் வந்து இந்து ஆட்சியாளர்களுடன் சேர்ந்து கொண்டு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினரையும் எதிர்த்தார். அந்த வரலாறும் இருக்கிறது அல்லவா அவருக்கு? அதை வந்து படம் எடுப்பதில் என்ன தவறு நினைக்கிறீர்கள்?
இந்து ஆட்சியாளர்களோட சேர்ந்தாங்கிறது ஒரு கட்டுக்கதை. உண்மையான திப்பு சுல்தானுடைய வரலாற்று யாருமே எழுதலைங்க.
ஆனா இப்ப திப்பு சுல்தான் பிரிட்டிஷாரை எதிர்த்தார் என்பது வரலாறு தானே?
எதிர்த்தாருங்கிறது இருக்கட்டும், அதுக்காக இந்துக்களை அழிச்சாருங்கிற வரலாறு இல்லைன்னு மறுப்பீங்களா நீங்க?
சரி, அப்படியே இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அவர் வாண்ட விதத்தை பற்றி ஒரு படம் எடுப்பதிலே என்ன தவறு இருக்க முடியும் நினைக்கிறேன். அதிலே வந்து நீங்கள் சொல்கின்ற மாதிரி அவர் இந்துக்களை தவறாக நடத்தினார், அவர் வந்து இந்துக்களை தவறாக நடத்தினார் என்ற விஷயமும் வெளியே வந்தால் அதுல உங்களுக்கு என்ன ஆட்சேபம் இருக்க முடியும்?
இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தவறான ஒரு கதாபாத்திரத்தை நல்லவன் போல காட்டுவதற்கு ஏன் முயற்சிக்கிறீங்க?
அதாவது திப்பு சுல்தானை தவறாகத்தான் அவர்கள் படமாக கதாநாயகனாக மாற்றுகிறார்கள் என்பதை நீங்கள் அந்த கதை வசனத்தை நீங்கள் படித்தீர்களா? திரைக்கதையை நீங்கள் பார்த்தீர்களா? எப்படி அதை சொல்கிறீர்கள்? அது இன்னும் திட்டமிடும் நிலையில் தான் இருக்கிறது.
திட்டமிடுகின்ற பொழுது நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். ஏன்னா எங்க ரஜினிகாந்த வந்து நாங்கள் ராகவேந்திரராக பார்த்திருக்கிறோம், நாங்கள் அவரை மதிக்கிறோம். ஒரு பூஜிக்க வேண்டிய ஒரு கதாபாத்திரத்தில் இருந்த ரஜினிகாந்த நாங்க எதிர்க்க வேண்டிய நிலவுக்கு இன்னைக்கு தள்ளியது யார்?
ரவிக்குமார் அவர்களை இப்போ சரித்திரத்திலே பல சர்வாதிகாரிகளும் இருந்திருக்கிறார்கள், கொடுங்கோளர்களும் இருந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றியெல்லாம் திரைப்படம் எடுக்கக்கூடாது என்று சொல்வது என்பது ஒரு கருத்துரிமையை பறிப்பதாகாதா? ஹிட்லரை பற்றிய படங்கள் வந்திருக்கின்றனவே.
இல்ல இல்ல, கருத்துரிமை பறிப்பதற்கு நாங்கள் என்றுமே கருத்து சுதந்திரத்திற்கு ஆதரவானவர்கள் தான். நான் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், மகான் ராகவேந்திரராக பூஜித்த ரஜினிகாந்த் அவர்களை ஒரு மாபாதகன் கொடுங்கோலன் திப்பு சுல்தான் வேடத்தில் நடிப்பதைத்தான் நாங்கள் எதிர்க்கின்றோம்.
ரவிக்குமார், ரஜினிகாந்த் அதற்கு உடன்பட்டால், அந்த பாத்திரத்திலே நடிப்பதற்கு அவரே ஒத்துக்கொண்டால், நீங்கள் அதை எப்படி ஆட்சேபிக்க முடியும்? அவருக்கு என்று ஒரு உரிமை இல்லையா?
அவருக்கு உரிமை இருக்குது சார், அதற்காக எங்களுக்கு எதிர்க்கிறதுக்கு உரிமை இல்லையா? அவர் படத்தை எடுத்து அவரே பார்த்துப்பாரா?
நீங்கள் வந்து இப்போ எப்படி வந்து ஹீரோ என்று சொல்கின்ற அந்த கதாநாயகர்களை பற்றிய படங்கள் வருகின்றனவோ, அதே போல் ஆன்டி ஹீரோ என்று சொல்லப்படுகின்ற எதிர்கதாநாயகர்களை பற்றிய படமும் தான் வருகிறது. அதை நீங்கள் எப்படி ஆட்சேபிக்க முடியும்?
நான் மறுக்கவே இல்லை. ஆனால் ஒரே ஒரு கேள்வி என்னவென்றால்,
ரஜினிகாந்த் அவர்கள் திப்பு சுல்தானாக நடித்தால் அவருடைய மதிப்பு மேலும் குறையும் என்பது எந்தெந்த நிலை, இதை பற்றி விளக்க வேண்டியது திருவாளர் ரஜினிகாந்த் அவர்களும் இதை படத்தை
சார்ந்த அப்படி அவர் படத்தில் நடித்தால் நீங்கள் என்ன செய்வதாக உத்தேசம்?
அவர் நடிக்கட்டும், நாளைய விடிவுக்கு இப்ப ஏன் காத்து?
நீங்கள் தான் இன்றைக்கு அவர் நாளைய விடிவுக்கு இந்த படம் திட்டமிடும் நிலையில் இருப்பதாக வருகின்ற செய்தியை கேட்ட உடனே நீங்கள் அறிக்கை விடுகிறீர்கள், அப்பொழுது இதையும் கேட்கத்தானே வேண்டும்.
நிச்சயம், நிச்சயம் உங்களுடைய கேள்விக்கு மிகவும் நன்றி. இது ரஜினி அவருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வந்தால் அடுத்த கேள்விக்கான பதிலை நாங்கள் சொல்லுவோம்.
ராம ரவிக்குமார் அவர்கள் வழங்கிய இந்த செவியுடன் செய்தி அரங்கம் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்து விளையாட்டரங்கம் தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய விளையாட்டு அரங்கத்தில் முதலாவதாக கிரிக்கெட் செய்தி ஒன்று. இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் பிரையன் க்ளோஸ் தனது 84வது வயதில் காலமாகியுள்ளார். மிக இள வயதில் இங்கிலாந்து அணிக்காக டெஸ்ட் போட்டி ஒன்றில் விளையாடியவர் என்னும் பெருமையை அவர் 1949 பெற்றார். 22 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள பிரையன் க்ளோஸ் மிகவும் தைரியமாக ஆடக்கூடிய ஒரு விளையாட்டு வீரராக இருந்தார் என்றும், எக்காலத்திலும் மிகவும் பிரபலமான விளையாட்டு வீரராகவே பார்க்கப்படுவார் என்றும் ஓய்வு பெற்ற கிரிக்கெட் நடுவர் டிக்கி பேர்ட் கூறியுள்ளார். ஆடுகளத்தில் மிகவும் துணிச்சலாக ஆடியவர் க்ளோஸ் என்று டிக்கி பேர்ட் தனது புகழஞ்சலியில் தெரிவித்துள்ளார். கிரிக்கெட் விளையாட்டின் மிகச்சிறந்த தலைவர்களில் ஒருவராகவும் அவர் பார்க்கப்படுவார் என டிக்கி பேர்ட் தெரிவித்துள்ளார். இடதுகை ஆட்டக்காரரான அவர் 1976 மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக மான்செஸ்டரின் ஓல்ட் ட்ராஃபோர்ட் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் மிகவும் அச்சுறுத்தும் வகையில் மைக்கேல் ஹோல்டிங் வீசிய பந்துகளை எதிர்கொண்டு உடல் முழுவதும் பந்தால் அடிபட்டாலும் தொடர்ந்து ஆடியதற்காக மிகவும் அறியப்படுகின்றார். அடுத்து, நேற்று முடிவடைந்த அமெரிக்கன் ஓபன் டென்னிஸ் போட்டி குறித்து இந்திய டென்னிஸ் அணியின் முன்னாள் தலைவர் ரமேஷ் கிருஷ்ணனுடன் ஒரு உரையாடல்.
அமெரிக்கன் ஓபன்லயும் கிடைச்சது, அதே விம்பிள்டன்லயும் அதே இது கிடைச்சது. ரெண்டு இதுலயும் சானியா மிர்சா லியாண்ட பேஸ் டபுள்ஸ் அண்ட் மிக்ஸ் டபுள்ஸும் ஜெயிச்சிருந்தாங்க.
குறிப்பா லியாண்டர் பேசனுடைய சாதனை அவருடைய வயசை வச்சு பார்க்கும் பொழுது மிக அற்புதம்னு பல டென்னிஸ் வர்ணனையாளர்கள் சொல்றாங்க. நீங்க ரொம்ப க்ளோஸா லியாண்டர் பேச ஃபாலோ பண்ணிருக்கீங்க, லியாண்டர் பேசனுடைய சாதனையை எப்படி பார்க்கலாம்?
கண்டிப்பா கொஞ்சம் அற்புதம் தான். ஏன்னா நான் இப்போ 1993 ஆடினது, அப்போ லியாண்டர் பேசனும் ஆடிட்டு இருந்தார். மெஜாரிட்டி ஆஃப் தி பிளேயர்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் வந்தவங்க தான். இவ்வளவு நாள் ஆடி இன்னும் கூட மெயின்டைன் பண்ணிருக்காருங்கிறது பெரிய விஷயம் தான்.
இல்ல, அதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்?
இல்ல, காரணம்னா பிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். பிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லைன்னா போய் ஆட முடியாது. ஸோ இவ்வளவு 20-25 இயர்ஸ்க்கு அந்த இதை மெயின்டைன் பண்ணிருக்காங்கிறது தான் காரணம்.
இன்னைக்கு டென்னிஸ் சர்க்கியூட்ல மிக கூடுதலான வயதில் விளையாடக்கூடிய ஒரு டென்னிஸ் பிளேயர் லியாண்டர் பயஸாகத்தான் இருக்க முடியும்னு பலர் சொல்றாங்க, அது சரியா?
ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. மிக்ஸ்டு டபுள்ஸும் சரி, மென்ஸ் டபுள்ஸும் சரி,
இந்த கலப்பு ரெட்டையர் போட்டி அது வந்து கொஞ்சம் ஆடவர் ரெட்டையர் போட்டி மகளிர் ரெட்டையர் போட்டியை விட கொஞ்சம் சிக்கலான விஷயம் தானே?
அது ஏன்னா நமக்கு மென்ஸ் டபுள்ஸ் மாதிரி வார வாரம் ஆடுறது இல்லை. மிக்ஸ் டபுள்ஸ்ங்கிறது வருஷத்துக்கு சில முறை தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது மென்ஸ் டபுள்ஸ் அத்தனை.
சானியா மிர்சாவும் இந்த வருஷம் வந்து குறிப்பிட்ட தகுந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்காங்க. மார்டினா ஹிங்கிஸோட சேர்ந்து இப்போ US ஓபன் வெற்றி. லியாண்டர் பேஸ், சானியா மிர்சாவினுடைய வெற்றிகள்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்தியாவில் டென்னிஸ் விளையாட்டு மேலும் மேலும் பிரபலம் அடைந்து வருகிறது அப்படின்னு கருத முடியுமா?
கண்டிப்பா. பட் இந்தியாவில் என்னன்னா பெரிய சிட்டிஸ்ல நிறைய சான்சஸ் இருக்கு. நீங்க உள்ளுக்குள்ள ஹார்ட்லாண்டுக்கு போனேன்னா இன்னும் அவ்வளவு பாப்புலர் இல்லை. ஸோ அது எப்படி பாப்புலர் பண்ணுங்கிறது தான் இப்போ பிரச்சனை.
சானியா மிர்சாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல விம்பிள்டன்ஸ் ரெட்டையர் வெற்றி, அதுக்கப்புறம் இப்போ அமெரிக்கன் ஓபன்ஸ் ரெட்டையர் வெற்றி, இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ரெட்டையர் ஆட்டத்தில் சானியா மிர்சாவினுடைய ஆளுமை இன்னும் பல ஆண்டுகள் தொடரும் அப்படின்னு கருதலாமா?
லாஸ்ட் 1 இயரா அவங்க நல்லா கம்பைன் பண்ணிட்டு இருக்காங்க. விம்பிள்டன் விக்டரி ரொம்ப குறிப்பிடத்தக்கது, அதுக்கும் மேல ஐ திங்க் US ஓபனும் சேர்ந்து தான் உலகத்திலேயே 2 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டோர்னமெண்ட்.
இப்போ லியாண்டர் பேஸ், சானியா மிர்சா வந்து இந்த அளவுக்கு டபுள்ஸ்லயும் மிக்சட் டபுள்ஸ்லயும் சாதனை பண்ணிருக்கும் போது இந்தியாவிலேருந்து வந்து நீங்க, உங்க அப்பா விஜய் அமிர்தராஜ், உங்க மூணு பேரை தவிர சிங்கிள்ஸ்ல யாரும் பெருசா சாதிக்க முடியலையே?
சிங்கிள்ஸ்ங்கிறது ஃபெடரர், ஜோகோவிச் அந்த லெவல்ல பாக்குறீங்க, அது அவங்க டிஃபரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஃபிட்னஸ். எனிவே, இப்போதைக்கு டபுள்ஸ் நல்லா பண்றோம்னு சந்தோஷப்பட்டுக்கிறோம். பட் கூடிய சீக்கிரம் சிங்கிள்ஸ்லயும் நல்லா பண்ணணும்ங்கிற விருப்பம் தான் எல்லாருக்கும்.
நேற்றைக்கு ஃபிளஷிங் மெடோஸ்ல அந்த மழையின் காரணமாக தாமதமான அந்த ஆட்டத்துல, ரொம்ப விறுவிறுப்பான அந்த ஆட்டத்துல யோகோவிச் வந்து ரோஜர் ஃபெடரரை ஜெயிச்சிருக்கார். அதன் மூலம் வந்து ரோஜர் ஃபெடரருடைய 18வது கிராண்ட் ஸ்லாம் அப்படிங்கிற அந்த கனவு ஈடேறல. எப்படி பாக்குறீங்க அதை?
இல்ல, நல்ல மேட்ச் ஃபெடரர் 34ல இன்னும் அவரால் கம்ப்ளீட் பண்ண முடியறது. பட் ஜோகோவிச் தான் கிளியர்லி தி பெஸ்ட் பிளேயர் திஸ் இயர். ஆல் ஃபோர் ஃபைனல்ஸ் ஆடி ஒரு ஃபைனல்ஸ் தோத்து பாக்கி மூணு ஜெயிச்சிருக்கான்னா கிளியர்லி தி பெஸ்ட் பிளேயர்.
இல்லை ரோஜர் ஃபெடரர் வந்து ரிட்டையர்மெண்ட் கன்சிடர் பண்ணக்கூடிய டைம் வந்திருக்குன்னு சொல்ல முடியுமா?
அது எப்படி நம்மளால முடியும்? இவ்வளவு நல்லா ஆடிட்டு இருக்கார். ஜோகோவிச்சால ஒண்டி தான் அவரை பீட் பண்ண முடியறது. ஸோ திங்க் நல்லா ஆடுறார், ஃபிட்டா இருக்கார். ஸோ ரோஜர் ஃபெடரர் மாதிரி பிளேயர் இன்னும் ஆட ஆட நமக்கு எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லதுதான்.
இந்திய டென்னிஸ் அணியின் முன்னாள் தலைவர் ரமேஷ் கிருஷ்ணன்.
விளையாட்டரங்கம் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.